الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக சூரத்துல் மாஇதா என்ற அத்தியாயத்தினுடைய சுமார் 60க்கும் மேற்பட்ட வசனங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் தஃப்சீருக்கு விளக்கமாக எடுத்து அவைகளுக்கான விளக்கங்களை படித்து வருகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் சூரத்துல் மாஇதாவினுடைய 64வது வசனம், 65, 66 ஆகிய இந்த மூன்று வசனங்களுக்குரிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவோம். சகோதரர்களே, சூரத்துல் மாஇதாவில் இப்போது நாம் கற்று வரக்கூடிய இந்த தொடரில் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா பல வசனங்களில் யூத கிறிஸ்தவ சமுதாயம் பற்றிய அவர்களுடைய பண்பாடுகள், அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் நடந்து கொண்டார்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்ற விளக்கங்களை அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக எங்களுக்கு சொல்லி வருகின்றான். தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய நிலவரங்களை எங்களுக்கு சொல்லி வருகின்றான். சகோதரர்களே, ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் இந்த ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், லா லினஅலம ஃபகத், நாம் வெறுமனே இதை தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக மட்டுமல்லா இதை சொல்லவில்லை. அதாவது ஒரு நாலேஜ், இப்படி வரலாற்றில் நடைபெற்றது, இப்படி இப்படியெல்லாம் முன்வாழ்ந்த சமூகத்தவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹு தஆலா நாம் அறிவதோடு பல் லினஹ்தர் சொல்றாங்க, நாம் எச்சரிக்கையாக இருப்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். வெறுமனே அறிவு மட்டுமல்ல இதனுடைய நோக்கம், அறிவோடு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், அவர்களை அல்லாஹ் சாபமிட்டான், தனது அருளை விட்டும் தூரப்படுத்தினான், அவர்கள் மீது கோபம் கொண்டான். இப்படியெல்லாம் பல வசனங்கள் சொல்கிறதாக இருந்தால், மூமீன்களே, இதே செயல்களை நீங்களும் செய்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி விடாதீர்கள். ஏன்னா இப்போது அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் ஏற்பட்டது வெறுமனே அவர்கள் யூதர்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடத்தைக்காகத்தான் என்ன செய்தான், அவர்களை சாபமிட்டான். அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டது அவர்கள் செய்த செயலுக்காகத்தான், வெறுமனே யூத சமூகம் என்பதற்காக அல்ல, வெறுமனே கிறிஸ்தவ சமூகம் என்பதற்காக அல்ல. அவர்களுடைய செயல்கள் அந்த அந்த கோபத்துக்கும் சாபத்துக்கும் என்ன செய்தது, காரணமாக இருந்தது. சகோதரர்களே, கடைசியாக அந்த சென்ற வாரம் நாம் படித்த அந்த வசனத்தில் தஃப்சீருடைய உலமாக்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு குறிப்பு தான் இது. வந்து மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு அல்லாஹு தஆலா விடக்கூடிய மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை வசனம் என்று சொன்னார்கள். இது அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடப்பட்டது யூத கிறிஸ்தவ அறிஞர்களுள் ஏற்பட்ட கோளாறுக்காகத்தான். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த சமுதாயத்தில் இருந்த அறிவாளிகள், அந்த சமுதாயத்தில் இருந்த மார்க்க விற்பன்னர்கள், எனவே இப்படியானவர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருந்தார்கள், ஆனால் அந்த சமுதாயத்தில் நடைபெற்ற தீமைகளை கண்டும் காணாதவர்கள் போன்றிருந்தார்கள். அவர்களுடைய பதவிக்கு, அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு அதன் மூலமாக ஏதும் ஆபத்துக்கள் வந்துருமோ என்று அவர்கள் அதை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் அவர்களை என்ன செய்தான், லபிஸமா கானூ யஃபலூன், அவர்கள் செய்யும் செயல் மிக மோசமானது என்று அல்லாஹ் என்ன செய்தான், எச்சரித்தான். எனவே இமாம் இப்னு கஸீரிலிருந்து பல மார்க்க தஃப்சீருடைய உலமாக்கள் இது மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனம் என்று சொல்கிறார்கள். நீங்களும் தீமைகளை கண்டும் காணாதமாய் இருப்பீர்களானால் உங்களுக்கும் இந்த எச்சரிக்கை உண்டு. எனவே தீமைகளுக்கு முன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரிய விளக்கத்தை என்ன செய்கின்றது, இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா இதே சூரத்துல் மாயிதாவில் பின்னால் எங்களுக்கு வரும், லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில் அலா லிசானி தாவூத வ ஈசா பின் மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய ஈசா, அதே போன்று தாவூத் நபியையும் ஈசா நபியையும் அல்லாஹ் விசேடமாக குறிப்பிட்டு சொல்லி இவர்களுடைய நாவினால் இந்த பனு இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டார்கள். லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில் அலா லிசானி தாவூத வ ஈசா பின் மரியம், என்ன காரணம்? அல்லாஹ் காரணத்தையும் சொல்கின்றான், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் நடைபெறும் அந்த தீமையை தடுக்காதவர்களாக இருந்தார்கள். தீமை நடக்கும். அப்ப இந்த ஆயத்துக்கு ஹதீஸ்ல என்ன விளக்கம் வந்திருக்குது? ஒருவர் போய் ஒருவர் தீமை செய்து கொண்டிருப்பார், அவரை கண்ட உடனே தடுப்பாரான் தீமையை, இது பாவம் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தடுப்பார். ஆனா மறுநாள் அவரை காணும் போது அவர் அதே தீமையை செய்து கொண்டிருப்பார். இப்ப இவர் வந்து என்ன செஞ்சிருவாரு? உற்றுவாரு. உற்றது மட்டுமில்ல, அவரோடு வளமை போன்று இருந்து சாப்பிடுவது குடிப்பது எல்லா விதமான விவகாரங்களையும் விடுபடுவார். அப்ப எனவே தீமையை தடுத்தோம், அந்த தீமை தடுக்கப்படல, அவங்க மோசமாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு மூமினுடைய பண்பு, அதை விட்டும் அவன் ஒதுங்கிவிட வேண்டும். காரணம் அல்லாஹ்வுடைய தண்டனை எப்போது அவர்களுக்கு வரும் என்பது தெரியாது. அப்ப இப்படி அவங்க தீமையை தடுத்து போட்டு பிறகு அதே தீமையில் அவர்களை காணும் போது மன வெறுப்பு கொள்ளாமல் அவர்களோடு சர்வசாதாரணமாக சேர்ந்து பொழகிய காரணத்தினால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தீயவர்களுடைய உள்ளத்தை போன்று நல்லவர்களுடைய உள்ளத்தையும் மாற்றிவிட்டாண்டு. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, நல்லவர்களுடைய உள்ளம் போன்று தீயவர்களுடைய உள்ளம் மாற்றப்பட்டால் என்ன அது பயனா இருந்திருக்கு? ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி அமைந்தது? தீயவர்களுடைய உள்ளம் போன்று அல்லாஹ் நல்லவர்களுடைய உள்ளத்தையும் மாற்றிவிட்டான் என்று சொன்னார்கள். எனவே இந்த வசனங்களை படிக்கக்கூடிய நாம் எச்சரிக்கை பெற வேண்டும். இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது சகோதரர்களே. அந்த கோணத்தில் தான் இந்த வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தர்ஜமாக்களை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா 64வது வசனத்தை எப்படி ஆரம்பிக்கின்றான்? வகாலத்தில் யஹூத், யூதர்கள் கூறினார்கள், சொன்னார்கள், யூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கின்றான். சகோதரர்கள் எங்களுக்கு தெரியும், அதாவது பல்வேறு வசனங்கள் குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் வந்து இந்த யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசிய தவறான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் என்று சொல்லலாம். அப்படியான வார்த்தைகளை ஆங்காங்கே அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி இப்படி எல்லாம் அவர்கள் அல்லாஹ் மீது களங்கம் கற்பித்தார்கள் என்று சொல்கின்றான். இப்ப அவங்க சொன்ன வார்த்தைகள்ல ஒன்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறான். ஏற்கனவே இதுக்கு முன்னால வந்த ஆயத்தை பாருங்க, யுசாரிஊன ஃபில் இஸ்மி, அவர்கள் பாவத்தின் பக்கம் விரைந்து செல்கிறார்கள், அங்கௌலிஹிமுல் இஸ்ம, அவர்கள் தீய முறையில் பேசுவதை அந்த யூத அறிஞர்கள் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த யூத சமுதாயத்தவர்கள் அல்லாஹ் மீது சொன்ன அசிங்கமான வார்த்தைகளில் ஒன்றுதான். என்ன சொன்னார்கள்? யதுல்லாஹி மஹ்லூலா, அல்லாஹ்வுடைய கை வந்து பஹில்தனமானதுன்னு சொன்னாங்க. அதாவது கட்டப்பட்டுள்ளது. என்ன விளக்கம்? செலவழிக்காதது. அல்லாஹ்வுடைய கை என்ன செலவழிக்காதது என்று என்ன செய்தார்கள்? அவர்கள் மோசமான ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். சகோதரர்களே எங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னால சூரத்து ஆலை இம்ரான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ ஃபகீர், அல்லாஹ் ஒரு ஏழை. எங்களுக்கு தெரியும் மிஸ்கின் என்ற வார்த்தைக்கும் ஃபகீர் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன மிஸ்கின் என்றால் உலமாக்கள் என்ன சொல்வார்கள்? ஓரளவு வாழ்க்கை வசதியை பெற்றவர். இவர் ஜகாத் பெற தகுதியானவர் தான், ஆனா ஓரளவு சம்பாத்தியம் அவருக்கு இருக்குது, என்ன முழுமையாக போதாது. ஆனா ஃபகீர் என்றால் யார்? அவர் நல்லவே அடிமட்டத்தில் உள்ளவர். உதாரணமா மிஸ்கின் 175 வீதம் அவருக்கு கிடைக்குது, இன்னொரு 25 வீதம் வாழ்க்கை வசதிக்கு அவருக்கு தேவை என்றால் அவர் மிஸ்கின். ஃபகீர் யாரு? அவர் 50 விட கீழே இருக்கிறவர். அவருக்கு 10-20 வீதம் தான் வாழ்க்கை கிடையுது, 70-80 வீதம் அவருக்கு செலவுக்கு என்ன பிறரிடம் தான் கேட்க வேண்டிய ஒரு நிலை என்று சொன்னா இவர் ஃபகீர். இவ அல்லாவை பாருங்க எப்படி வர்ணித்தார்கள், மிஸ்கின் என்று கூட சொல்லல, அதை விட மோசமான வார்த்தையை எடுத்து இன்னல்லாஹ ஃபகீர் வனஹ்னு அக்னியா, அல்லாஹ் ஏழையாக இருக்கிறான், நாம் தான் செல்வந்தர்களாக இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இவங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஊர்ல நல்ல கொடை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், யார் கேட்டாலும் என்ன செய்வாரு, கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சீமான், நல்ல ஒரு மனுஷன், எல்லாருக்கும் மத்தியில பிரபல்யம் அடைந்திருக்கிறார். இவர் நல்ல ஒரு கொடையாளின்னு சொல்லி இந்த மனிதன் ஒருவர் போன நேரத்தில் ஏதோ அந்த தருணம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால கொடுக்காம ஒருத்தர் திருப்பி அனுப்பிட்டார். இவர் வெளியே வந்து என்ன செய்யறாரு, கண்ட நிண்டமாய் மோசமான வார்த்தைகள்ல ஏசுறார். அப்படித்தான் எங்களோட சமுதாயம். பத்து செஞ்சீங்கன்னா அந்த பத்து ஞாபகத்தில் இருக்காது, செய்யாத பதினொன்று தான் ஞாபகத்தில் வரும். பதினொன்னாவது நீங்க செய்யலண்டுவீங்க, அதுதான் ஞாபகத்தில் வரும். அட பத்து செஞ்சாரு, பதினொன்னாவது எஸ் அவருடைய சூழ்நிலை என்ன, அவருக்கு வாய்ப்பு அளிக்கல, அவர் நல்ல மனிதன், நல்லா அவருக்கு ரொம்ப செய்யட்டும் வரத செய்யட்டும் சொல்லிட்டு போவோம், இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, பத்தை மறந்து போட்டு பதினொன்னாவது தான் முன்கணிப்பாட்டுவாங்க. சோதர்களே, அப்ப இவ்வளவு சாதாரணமான ஒரு மனிதனை பத்தி இப்படி பேசும்போதே நாங்க என்ன சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு நன்றி கெட்ட மனுஷனா இருக்கார், இவ்வளவெல்லாம் செஞ்சும் ஒரு தைனம் மிஸ் ஆகணத்தோட என்ன இப்படி பேசுறாரே அப்படின்னு சொல்லி மனிதர்கள் விஷயத்திலே நாங்க என்ன செய்வோம், வருத்தப்படுவோம். அப்ப சுபான் அல்லாஹ், அல்லாஹ் எப்படியெல்லாம் வழங்குகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருக்கொடையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் போது சொன்னார்கள், புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல, இன்ன யமீன் அல்லாஹி மல்ஆ சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய கரம், அல்லாஹ்வுடைய வலக்கரம் நிரம்பி இருக்கிறது சொன்னாங்க. அதாவது கொடையால் நிரம்பி இருக்கின்றது சொன்னாங்க. எந்த ஒரு செலவீனமும் அவனுடைய செல்வத்தை, அவனுடைய அருளை என்ன செய்யாது, குறைத்து விட மாட்டாது. சஹா உல் லைலி வன்னஹார், இரவு பகல் எல்லா நேரத்திலும் அவன் என்ன செய்கின்றான், அடியார்களுக்கு வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றான். சொல்லி போட்டு நபி சொல்றாங்க, அரைத்தும் மனிதர்களே நீங்கள் பார்க்கவில்லையா, வானத்தை பூமியெல்லாம் படைத்த காலத்திலிருந்து அல்லாஹ் எவ்வளவுதான் வழங்கிக் கொண்டிருக்கின்றான், வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே அல்லாஹு தஆலா எவ்வளவு அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றான். எனவே அவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய எதுவும் என்ன செஞ்சிடாது, குறைந்து விட மாட்டாது. சகோதரர்களே, ஆக அல்லாஹு தஆலா அள்ளி அள்ளி வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய ஹசானாவினுடைய அளவு நபி அவங்க விளங்கப்படுத்தும் போது சொன்னாங்க, உங்கள்ல முதல் மனிதர், உலகத்துல படைக்கப்பட்ட முதல் மனிதர், கடைசி மனிதர், இந்த ரெண்டுக்கும் இடையில வந்த எல்லோரும், மனிதர்கள் மாத்திரமல்ல ஜின்களும் சேர்ந்து எல்லாரும் ஒரு மைதானத்துல இருந்து, ஒரே மனிதனுடைய உள்ளத்தில் எல்லாரும் ஒரே பண்போட, ஒரே தக்குவாவோட, ஒரே நிலையில இருந்து அல்லாவிடம் கேட்கிறார்கள். கேட்ட எவருக்குமே அல்லாஹ் மறுக்கவில்லை சொன்னாங்க. யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். அப்படி கொடுத்தாலும் கூட அவனுடைய ஹசானால கடல்ல நீங்க ஊசியை போட்டு எடுத்தா எந்த அளவு தண்ணி வருமோ இந்த அளவு கூட குறையாது, இந்த அளவு கூட என்ன செய்யாது, குறைய மாட்டாது. ஆனால் சகோதரர்களே, ஒரு விளக்கத்தை நாங்க விளங்கணும், உலக வாழ்க்கையில அடியார்களுக்கு வசதிகளை வழங்குவதில், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அடியார்களுக்கு வசதிகளை வழங்குவதில் அல்லாஹ் சுயமே அவனே முடிவெடுத்திருக்கிறான். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு குறைக்கணும், சரி, யாருக்கு கூட்டணும், யாருக்கு குறைக்கணும், யாருக்கு விசாலம், யாருக்கு கொஞ்சம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன் அல்லாஹ் யப்சுது யதஹு யப்சுது ரிஸ்கஹு, அதாவது தன்னுடைய அடியார்களில் யாருக்கு விரும்புகிறானோ அவருக்கு என்ன செய்வான், நல்ல விசாலமா கொடுக்கிறான். வயக்கதிரு மையஷா, இன்னும் யாருக்கு விரும்புகிறானோ அவருக்கு மட்டுப்படுத்தி விடுவான். இதுல சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மார்க்கத்தை மையமா வச்சு இதை செய்யல. ஒரு மனிதன் இருக்கக்கூடிய தீன அல்லது தீன் இல்ல, இதை வச்சு அல்லாஹு தஆலா உலக வசதியை என்ன செய்யல, அடியார்களுக்கு வழங்குவதை, பங்கு போடுவதை அல்லாஹ் முடிவெடுக்கல. அதனாலதான் நாங்க உலகத்துல பாக்கிறோம், சில சமயத்துல காஃபிர்கள் என்ன பெரிய படாடோபமான வாழ்க்கையில் இருக்கிறார்கள், அல்லாவை நம்பிய முஸ்லீம்கள் என்ன ரொம்ப கீழ்த்தரமான நிலையில இருக்கிறாங்க. நபி இடத்துல வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அல்லாவின் தூதரே, இந்த பாரிஸ் ரோமர்கள் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வசதியில இருக்கிறாங்க, வீட்டுல பாக்குறாங்க ஒன்றுமே இல்லை நபியோட வீட்டுல. உடனே என்ன செஞ்சாங்க, நீங்க எல்லா இடத்துல கொஞ்சம் துவா கேளுங்க, உங்களோட உம்மத்துக்கு வந்து எல்லா வாழ்க்கையில விஸ்தீரணத்தை அளிக்கட்டும், இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அல்லாஹ் அவங்களை வந்து அங்கீகரிச்சு நீங்க சொல்றது சரி, நான் துவா கேட்கிறேன்னு சொல்லல, மாறாக கோபப்பட்டார்கள். மாறாக என்ன செய்தார்கள்? கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், உமரே, அவர்களுக்கு உலக இன்பத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான், இந்த உலகத்திலே வேகமாக வழங்கி விட்டான். எங்களுக்கு அல்லாஹ் மறுமையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான்? மறுமையை வைத்திருக்கிறான். சொன்னார்கள், மல் ஃபக்ரா அக்ஷா அலைக்கும், நீங்கள் வறுமை வந்து அழிந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. உம்மத்தை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, என் அருமை தோழர்களே, உங்களுக்கு வறுமை வந்து அதனால நீங்க அழிஞ்சிருவீங்களோ சொல்லி நான் பயப்படல. என்னத்தை பயப்படுறேன்? செல்வம் செழிப்பாகி அதனால முன்னோர்கள் போன்று போட்டி போட்டு அழிஞ்சு போயிருவீங்களோ என்றுதான் பயமா இருக்குது. இப்ப வாப்பாமார் எப்படி பிள்ளைகளுக்கு வசதி இல்லாம கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு தான் எல்லா வாப்பாவும் பயப்படுறது. நவியவங்க உம்மத்தை பத்தி என்ன பயப்படுறாங்க? நான் அப்படி பயப்படலாண்டாங்க, ஆப்போசிட்டாக, உங்களுக்கு வறுமை வரும் என்று நான் அஞ்சவில்லை, நான் அஞ்சுவதெல்லாம் உங்களுக்கு செல்வம் அதிகரித்து அதனால் அழிந்து போய்விடுவீர்களோ என்றுதான் பயப்படுகிறேன் என்று சொன்னான். எனவே சகோதரிகள், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யப்ஸுது ரிஸ்கஹு மையஷா மின் இபாதி, தான் அடியார்கள் யாரை விரும்புறானோ அவருக்கு என்ன செய்வான், அதிகம் கொடுப்பான். அந்த அடியார்கள் என்ற வார்த்தை வந்து முஸ்லீம் காவிர் ரெண்டையும் நடக்கும், முஸ்லீம்கள் மட்டும் என்ற விளக்கம் கிடையாது. அடியார்கள் யாருக்கு விரும்புறானோ, என்ன காரணம், என்ன ஏன் அல்லாஹ் உலக சொத்தை அப்படி பங்கு பிரித்தான், என்ன காரணம், உலக சொத்தை இப்படி முஸ்லீம் காபிர் தீன் தீன் இல்ல, மார்க்கதாரி மார்க்கதாரி இல்ல என்பதை மையமாக வைத்து அல்லாஹ் பிரிக்காமல் உலகத்தில் முஸ்லீமோ காபிரோ அவன் யாருக்கு விரும்பினான அவனை கள்ளி கொடுத்தான், யாருக்கு விரும்பினானோ அவனுக்கு குறைய கொடுத்தான், என்ன காரணம், என்ன காரணம், எஸ் இதுதான் காரணம். உலகம் அல்லாவிடத்தில் பெறுமதி அற்றது. ஆனா மறுமை அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான்? மறுமை மூமீன்களுக்கு மட்டும்தான், மறுமை மூமீன்களுக்கு மட்டும்தான். உலகம் அல்லாவுக்கு பெறுமதியாக இருந்திருந்தால் நபி சொல்றாங்க, காவிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் இவ்வளவு பெரிய வசதியை கொடுத்தாண்ட என்ன காரணம், துன்யா பெறுமதி இல்ல. சரி சகோதரர்களே, அவர்கள் கூறிய வசை மொழிகளில் ஒன்றுதான் அல்லாவை பரம ஏழை என்று சொன்னார்கள். எப்படிதான் நாவு வந்துச்சோ தெரியாது, நாவு எப்படிதான் வந்துச்சோ தோறும். இன்னும் என்ன சொன்னாங்க, ஒகாலத்தில் யஹூது உசைர் இப்னுல்லாஹ், உசைர் அல்லாட மகன்ட்டான். ஒகாலத்தின் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இன்னும் மனிதர்களை பார்த்து அவர்கள் கூறிய பெருமை வார்த்தைகள் ஒன்றுதான், என்ன சொன்னார்கள், நஹ்னு அபுனா உல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்க தான், யூதர்கள் சொன்னார்களா, நாங்க தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்க தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அப்ப நீங்க எல்லாம் அப்படி இல்லைன்ற அர்த்தம் தானே. என்ன சகோதரர்களை, யூதர்களுடைய நம்பிக்கைகளில் ஒன்று என்னவென்றால், அவர்களுடைய ரகசிய நூல் இருக்குதே, அந்த நூல்ல திருமூத என்னமோ பேர் சொல்லுவாங்க, அந்த நூல்ல அவர்கள் வடித்து வைத்திருக்கிறார்கள். எப்படி, அதாவது எங்களுக்காகத்தான் இந்த ஏனைய சமுதாயத்தவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். சரி, இவர்கள் கழுதை மிருகம் புலிகள் போன்று படைக்கப்பட வேண்டவர்கள், மிருகங்களாக படைக்கப்பட வேண்டியவர்கள், ஏன் அல்லாஹ் இவர்களை மனிதர்களாக படைத்தான்னு சொன்னா எங்களுக்கு பணி செய்யறதுக்காக வேண்டிதான், எங்கட சேவன்ட் அவங்க எல்லாம், அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் இப்படி அவங்கள. அதனால தான் பாருங்க, யூதன் யூதனை கொல்லுவது அவர்களிடத்தில் பெரிய பாவம், யூதன் யூதனுக்கு வட்டி கொடுப்பது பெரிய பாவம், அவங்களோட மதத்தில் மார்க்கத்தில் சட்டம். ஆனா யூதன் அல்லாத வேற எவனுக்கு எவ்வளவுக்கும் வட்டி கொடுக்கலாம், யூதன் அல்லாத வேற எவனையும் கொல்லலாம், அதெல்லாம் அவங்களிடத்தில் என்ன கிடையாது, பாவமே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு படு மோசமான நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால என்ன சொன்னாங்க, நாங்க தான் அல்லாவுக்கு. உடனே அல்லாஹ் பதில் சொன்னான், குல், நபியை சொல்லுங்கள், ஃபலிமயோ அசிபுக்கும் விதுநூபிக்கும், நீங்கள் தான் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள், நீங்க தான் அல்லாவுடைய பிள்ளைகளாக இருந்தால் எதற்கப்பா அல்லாஹ் உங்களை தண்டிக்க வேண்டும், அல்ல ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும், பல் அந்தும் பஷரும் மிம்மன் ஹலக், அவன் படைத்த படைப்புகளில் நீங்களும் ஒரு சாரார், அவ்வளவுதான். எனவே அல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி கூறிய வசை மொழிகளுக்கெல்லாம் என்ன செய்கின்றான், அல்லாஹ் உடனுக்குடன் பதில் கொடுத்தான், படு மோசமான வார்த்தைகளை பாவித்தார்கள். அதனால தான் சகோதரர்களை, எங்களுக்கு தெரியும் சுபஹான் அல்லாஹ் என்று நாம் சொல்லும் போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான், சந்தோஷப்படுகின்றான். ஏன், அந்த நாவுகள் அல்லாவை தூற்றியது, இந்த நாவுகள் அல்லாவை தூய்மைப்படுத்தியது, அந்த நாவுகள் அல்லாவை தூற்றியது, இந்த நாவுகள் அல்லாவை தூய்மைப்படுத்தியது. நபி அவங்க சொன்னாங்க, சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குது, தம்லஆன் அவ் தம்லஅ மா பைன ஸமாஇ வல் அர்த், மீசானை நிரப்பும், பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட இடங்களை எல்லாம் நன்மையால் நிரப்பிவிடும். சுபஹான் அல்லாஹ் என்று ஒரு தடவை சொல்லுங்க, உங்களுக்கு அவேண்டி சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும். சொர்க்கத்தில் உங்களுக்காக. எனவே சுபஹான் அல்லாஹ்ன்ற வார்த்தை வந்து அல்லாவை தூய்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஏன் நாம் தூய்மைப்படுத்துகின்றோம்? இந்த யூத கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் படு மோசமான வார்த்தைகளால் அல்லாவை திட்டினார்கள், மோசமான வார்த்தைகளை சொன்னார்கள். எனவே இவைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாவை தூய்மைப்படுத்துகிறோம். எனவே அல்லாஹ் எங்களை விரும்புகின்றான். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டுள்ளது, அதாவது பஹில் தனமான கரங்கள் செலவழிக்க மாட்டான் என்று அவர்கள் மோசமான வார்த்தையை பாவித்த உடனே அல்லாஹ் என்ன செய்தான்? பதில் சொன்னான். அவர்கள் அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் என்ன? வகாலத்தில் யஹூது யதுல்லா இமஹுலூல ஹுல்லத் ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் தான் பஹிலுக்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது. சகோதரர்களே, உலகத்தில் அதாவது பஹில் தன்மை கொண்ட, பஹில் என்ன சொல்லுவாங்க, கஞ்சம், கஞ்சத்தனம் கொண்ட ஒரு சமுதாயமாக இருக்குமானால் அது யூத சமுதாயம். அல்லாவே சொல்லிவிட்டான் கஞ்சத்தனம் அவர்களிடம் என்ன இருக்கின்றது, லாபம் இல்லாம எதையும் செலவழிக்க மாட்டார்கள். நன்மையை நாடி நாங்கள் செலவழிக்கிறோமே, அல்லாவுக்கு கொடுக்கிறோமே, எந்த லாபமும் எதிர்பார்க்காம, இந்த பண்பாடு அவர்களிடம் கிடையாது. எதையும் கொடுத்தா பின்னால பேக்ரவுண்ட் என்ன செய்யணும், எங்களுக்கு என்ன சரி வரணும் என்ற பண்புதான் அவர்களிடம். அதனாலதான் சின்ன வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு மக்களை பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கி எப்படியாவது மக்கள் டெரில என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வகையில பிடுங்கணும் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை. கடன் கொடுப்பார்களா சும்மா, கருதுல் ஹசன் சொல்றோமே நாங்க, அழகிய கடன், இந்த பண்பாடு இருக்கிறதா? கிடையாது. கொடுத்தா ரிப்பீட் என்ன செய்யணும் எங்களுக்கு. அப்ப உலகத்துல வட்டி தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது என்றால் இதற்கு மெயின் பேஸ் யாரு? அவர்கள் தான், யூதர்கள் தான். சரி, இப்ப அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சும்மா விடல சகோதரர்களே. உடனே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்களுடைய கரங்கள் தான் கட்டப்பட்டிருக்கிறது, அதாவது பஹிலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களை சாபமிட்டான், அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்கின்றான். யாரு சாபமிட்டதுன்னு அல்லாஹ் சொல்லல சகோதரர்களே. பொதுவாக சொல்லப்பட்டால் மூமின்களுடைய சாபம், அல்லாவுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், எல்லோருடைய சாபமும் அவர்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும். வலுஇனூ பிமா காலோ, பிறகு அல்லாஹ் பதில் சொல்கின்றான், வல் யதாஹு மப்சூததான், இல்லை நீங்கள் சொல்வது போன்று இல்லை, அல்லாவுடைய இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாவுடைய இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த ஆயத்தில் எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா தன்னுடைய இரண்டு கரங்கள் என்று சொல்கின்றான். எனவே மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்ன? அல்லாஹு தஆலா அவனுக்கு கரங்கள் இருக்கின்றது, அல்லாஹு தஆலா அவனுக்கு கரங்கள் இருக்கின்றது. இப்ப நாங்க குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பார்க்கலாம், அல்லாஹ்வுக்கு கரங்கள், அல்லாஹ்வுக்கு கை, என்ன அல்லாஹ்வுடைய கால், அல்லாஹ்வுடைய திருமுகம், இப்படி வார்த்தைகள் வந்திருக்கிறது. இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்றால் அதனுடைய அடிப்படை என்னதோ அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கரம் என்றால் கரம் தான், கால் என்றால் கால் தான், முகம் என்றால் முகம் தான். அதற்கு மாற்று விளக்கங்கள் என்ன செய்ய தேவையில்ல, சொல்ல தேவையில்ல. ஆனால் கரம் என்று சொன்ன உடனே மனுஷ கைமா நினைச்சிடக்கூடாது, கால் என்று சொன்ன உடனே மனுஷ கால்மா நினைத்திடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், லைஸ கமிஸ்லி ஈஷை, அல்லாவுக்கு நிகராக எதுவுமே என்ன கிடையாது, எதையும் நீங்க அல்லாவுக்கு என்ன செய்ய முடியாது, ஒப்புவிக்க முடியாது. இப்ப நாங்க ஒன்றினுடைய ஒரு பொருளினுடைய வடிவத்தை நாங்கள் கற்பனை செய்வதாக இருந்தால், ஒரு பொருளினுடைய வடிவத்தை கற்பனை செய்வதாக இருந்தால் அந்த பொருள் என்னன்னு எங்களுக்கு தெரியணும், அப்பதான் அதை கற்பனை செய்ய முடியும். வார்த்தைகள் சமயத்தில் ஒன்றுபட்டிருக்கும், ஆனால் விளக்கம் வித்தியாசமா இருக்கும். யானையின் கை, பூனையின் கை, மனிதனின் கை, எறும்பின் கை, கொசுவின் கைன்னு சொன்னா எல்லா கையும் ஒன்று இல்ல அப்படித்தானே. ஆனா கை என்ற வார்த்தையில எல்லாம் ஒன்றுபட்டிருக்குது, ஆனா வடிவத்தில் வித்தியாசம், அந்தந்த பொருளுக்கு ஏற்றமா இருக்கும். இவ் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய வடிவத்தை நாங்க என்ன செய்யல, நாங்க பார்க்கல. அதனால் அல்லாஹ்வுடைய கை எப்படி என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, கற்பனை செய்ய முடியாது. அப்ப நாம் நம்புகிறோம் அல்லாஹ்வுக்கு கரம் இருக்கின்றது, ஆனால் அது எப்படி என்பது என்ன எங்களுக்கு தெரியாது, குர்ஆனோ ஹதீஸோ அதை விளக்கவில்லை. அல்லாஹு தஆலா தன் கரங்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, யும்ஃபிகு கைஃப யஷா, அவன் விரும்பியவாறு என்ன செய்கின்றான், செலவு செய்கின்றான். அப்ப தான் விரும்பியவாறு கொடுப்பான், அவனிடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, ஏன் அவனுக்கு கூட கொடுத்த இவருக்கு குறைய கொடுத்த என்ற கேள்வி கேட்க முடியாது, தான் விரும்பியவாறு என்ன செய்வான். எனவே அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு கொடை அன்பளிப்பு வழங்கிக் கொண்டே இருக்கின்றான், அது முஸ்லீமோ காஃபிரோ எல்லோருக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா பாக்கியம் வழங்கிக் கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, எனவே அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் பதில் கொடுத்து விட்டான். என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கரங்கள் பகிலாக இருக்கின்றது, கஞ்சத்தனமுடையதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் உடனே பதில் சொல்கின்றான், இல்லை, அல்லாஹ் விசாலமான கொடை கொண்டவன், அல்லாஹ் விசாலமான கொடை கொண்டவன், அவனுடைய இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டுதான் இருக்கின்றது என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா பாருங்க, இந்த யூத கிறிஸ்தவர்கள், விசேஷமாக இந்த இடத்துல யூதர்கள் சொல்லப்படுகிறார்கள், இந்த யூதர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் என்ன நிலையை உருவாக்கியது? சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வலயஸீதன்ன கஸீரம் மின்ஹும் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக துக்யானன் வகுஃப்ரா. நபியே, நாம் இறக்கிய இந்த வேதம் இருக்கிறதே, உம் இறைவனிடமிருந்து வந்த இந்த வேதம் இருக்கிறதே, இது அவர்களிடத்தில் அட்டூழியத்தையும் குஃப்ரையும் அதிகரித்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் பத்தி என்ன சொல்றான், ஹுதா நேர்வழி, ரஹ்மா அருள், மௌஇதா உபதேசம், என்ன? எனவே ஷிஃபா, குர்ஆன் வந்து மூமின்களுக்கு நிவாரணமாக இருக்கின்றது. அப்ப மூமின்களுக்கு நிவாரணமாக, அருளாக, நேர்வழியாக, உபதேசமாக வழங்கப்பட்ட இந்த வேதம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், அவர்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கணுமா இல்லையா? ஆனா மாறாக என்ன நிலையை உருவாக்கியது என்றால், அவர்களுடைய வழிகேட்டை அவர்களுக்கு கூட்டிவிட்டது. உண்மையில் சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தீமையில், தன்னுடைய மோசமான சிந்தனையில், கொள்கையில் அவன் எல்லை மீறி போனால், அவன் எல்லை மீறி போனால், நேர்வழி காட்டப்படுவதற்கு பதிலாக, நேர்வழி காட்டப்படுவதற்கு பதிலாக என்ன செய்யப்படுவான், வழிகேட்டை அதிகரிக்க செய்யப்படுவான். இதுதான் நடைமுறை. அல்லாஹு தஆலா பல இடங்களில் என்ன செய்கின்றான், காஃபிர்களுக்கு நாங்க இப்படி எல்லாம் கொடுத்திருக்கிறது, நீங்க நினைக்காதீங்க, நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நன்மையில் அவர்களுக்கு நாம் விரைந்து செல்கிறோம் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான், இல்ல, நாங்க உட்டு வச்சிருக்கிறோம், எதற்காக, அவர்களை கடுமையாக பிடிப்பதற்காக. அப்ப ஒரு மனிதன் வந்து நேர்வழி பெற வேண்டிய, நம்ம சமுதாயத்தில் நாங்க பார்க்கலாம், சில சமயத்தில் சிலர்களுக்கு உபதேசம் செஞ்சீங்கண்டா, அந்த உபதேசம் கல்புல நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு பதிலாக என்ன செய்கின்றது, சில சமயத்தில் வந்து உபதேசத்தை கேட்டு போட்டு ஏசி போட்டு போறான், நல்லதை கேட்டு போட்டு பைத்திய ஆரம்பி தான் வளருவான் அப்படின்னு சொல்லி, என்ன நல்லதை கேட்டுட்டு அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹ் கைர், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான். இப்ப பாருங்க, ஃபிரௌன் கண் முன்னால கடல் பிரிஞ்சதை பார்த்தானா இல்லையா, கண் முன்னால கடல் பிளந்தது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், ஆஹா, நான் ஒரு நபியாக சந்தேகப்பட்ட இந்த மூசா உண்மையான இறை தூதர் தான் என்பது அவனுக்கு மனசுல வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் இதுவரைக்கும் காணாத அதிசயத்தை கண் முன்னால பாக்குறானா இல்லையா? அப்ப கண் முன்னால கடல் பிளந்த நேரத்தில் நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இருந்தா, அல்லாஹ் அவனை பாதுகாத்திருப்பான். அந்த கடைசி நேரமாக இருந்தாலும், கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், கடைசி நேரத்தில் ஈமான் கொண்ட சமுதாயத்தவர்கள் இல்லையா, இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டான். அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருக்க போகலத்தானே நபி வந்து சொன்னாங்க, கலிமாவை சொல்லுங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல என்ன செய்கின்றேன், நான் வாதிடுகிறேன்றாங்க, என் சிறிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்கின்றேன், அல்லாஹ்விடம் வாதிடுகிறேன் சொன்னாங்க. என்ன நேரத்தில், மரணப்படுக்கையில. அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஃபிரௌன் கண் முன்னால பார்த்தான் கடல் பிளந்தது, ஆஹா, மூசா அப்ப உண்மையான ரப்பு தான், இவ்வளவு பெரிய அதிசயம், மூசாவுடைய ரப்ப நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி இருந்தா அல்லாஹ் நினைச்சிருவான். ஆனால் அவன் தன்னுடைய அட்டூழியத்தில் என்ன செய்தான், எல்லை கடந்து போனான். இதை கண்ட பிறகும் கூட, இல்ல, இந்த மூசாவை அழிக்கணும்னு சொல்லி களத்துல இறங்கினாரு. என்ன நடந்துச்சு, தண்டனை வர ஆரம்பித்து விட்டது, கடல் சங்கமித்தது. அப்ப சொன்னானா இல்லையா, நான் பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த ரப்பையா நம்பிக்கை கொள்கிறேன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, நான் முஸ்லீமாக ஆகிவிடுகின்றேன் என்று கூட சொன்னான். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, இல்ல, தண்டனை வந்துட்டு சொன்னா அதுக்கு பிறகு தௌபா கிடையாது. அதுக்கு பிறகு என்ன, தண்டனை வரும் வரைக்கும். யூனுஸ் நபியுடைய கூட்டத்தில் வரலாறு குர்ஆன் நல்லா சொல்கின்றான். அவர்கள் என்ன செய்தார்கள், யூனுஸ் நபி எச்சரிச்சுட்டு போனாங்க, இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு தண்டனை வரும் சொல்லி. அப்ப இவங்க ஏற்றுக்கொள்ளல, யூனுஸ் நபி ஊரை விட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு, தண்டனையினுடைய அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தது. உடனே தௌபா செய்தார்கள், உடனே என்ன செய்தார்கள், தௌபா செய்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் கிஸி. அவர்கள் ஈமான் கொண்ட போது கேவலம் தரும் வேதனையை நாம் அவர்களை விட்டும் நீக்கிவிட்டோம் என்று சொல்லலாம். அவ வேதனையினுடைய அறிகுறிகள் ஆரம்பித்தது தௌபா செய்தார்கள், உடனே அல்லாஹ் அங்கீகரிச்சான். ஆனா வேதனை வந்ததா, வரல. அதனால தான் யூனுஸ் நபி திரும்பி வந்தவருக்கு கோபம் வந்துட்டு, அப்படியே இல்லையா, என்ன நினைச்சிட்டு போனாரு, போற நேரம் எல்லாம் சாம்பலாவி அழிஞ்சு நாசமாகி போயிருப்பான்னு தான் பார்க்க வந்தார். வந்து பார்த்தா எல்லாம் நல்லா இருக்காங்க. சொல்லப்பட்ட தண்டனை என்ன செய்யல, இறங்கல, கோபம் வந்துட்டு அவருக்கு. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், கோபத்தோடு போனார். யூனுஸ் என்ன செய்தார், கோபத்தோடு போனார். ஏன், அவர் எச்சரிச்சு போனது ஒன்று, இங்க நடந்தது வேற ஒன்று. போனவர் தான் மீண்ட வயிற்றுல செஞ்சிட்டாரு, போய் ஒழுங்கப்பட்டார். சகோதரர்களே, ஆக தண்டனை வந்து விட்டால் அதற்கு பிறகு என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ் எதுவரைக்கும் தன்னுடைய கருணையை விசாலமாக்கி வைத்திருக்கின்றான், கடைசி நேரம் வரைக்குமே வைத்திருக்கின்றான். இப்ப அல்லாஹ் சொல்கின்றான், நாங்க வந்து இந்த உங்களுக்கு இறக்கின இந்த வேதத்தை நேர் வழியாகத்தான் அல்லாஹ் இறக்கினான். ஒரு மனிதனுக்கு வழிகேட்ட காட்டுவதற்கு இந்த குர்ஆன் வரல, ஹுதன், நேர்வழி. ஆனால் இந்த யூத சமுதாயத்துக்கு அது என்ன நிலையை உருவாக்கியது என்றால், அவர்கள் இன்னும் அட்டு ஊழியத்தில் அதிகரித்து விட்டார்கள். அப்ப சகோதரர்களை, யாருக்கு இந்த நிலை வரும், நேர்வழி யாருக்கு பயனளிக்காம போகும், யார் அநியாயத்தில் எல்லை கடக்கின்றார்களோ, யார் பாவத்தில் எல்லை கடக்கின்றார்களோ, அவர்கள் தான் இந்த நிலைக்கு என்ன செய்வார்கள், ஆளாக்கப்படுவார். இதுல சாயல நாங்க எங்க சமுதாயத்திலையும் பார்க்கிறோம். நாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை, நபியுடைய வார்த்தை, மார்க்க போதனைகள் என்று சொல்லப்பட்டால் விருப்பம் இல்லாட்டியும் கேட்டுட்டு அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாகல்லாஹ் என்று போறதுக்கு பதிலாக திட்டிட்டு போறாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னொருக்கு வேற வேலை இல்லை, இப்படித்தான் என்ன, ஒரே மார்க்க மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் என்ன செய்வாங்க, இதைத்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு போவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பிறகு என்ன சொல்கின்றான், இவ்வாறு அவர்களிடத்தில் மோசமான ஒரு நிலையை தான் இந்த வேதம் அவர்களுக்கு உருவாக்கியது. காரணம் அவர்களுடைய அநியாயம் தான். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு மத்தியில் நாம் பகைமையை, கோபத்தை போட்டு விட்டோம் சொல்றான். இப்ப யூதர்களை பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு மஷா அல்லாஹ் நிறைய ஒற்றுமையா இருக்கிறது போன்ற என்ன, இப்ப எங்களுக்கு தெரியும் சில சில விஷயங்கள் கண்ணுக்கு பார்த்தால் நாமளுடைய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிந்தனைக்கு சில சமயத்தில் புறம்பா இருக்கும். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதுதான் உண்மை என்று நாம் நம்ப வேண்டும். வெளிரங்கத்தில் இவர்களை பார்ப்பதற்கு அவர்கள் ஒற்றுமை போன்றுதான் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான் சூரத்துல் ஹஷ்ர்ல என்ன வருது, தஹ்சபுஹும் ஜமீஆ வ குலூபுஹும் ஷத்தா, அவங்களை பார்த்தா நீங்க ஒற்றுமையாக இருப்பது போன்றுதான் உங்களுக்கு தோன்றும், ஆனால் அவர்களுடைய உள்ளம் என்ன, ஒன்றுபற்று கிடையாது, பல்வேறு கோணத்தில் பல உள்ளங்களாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த யூத கிறிஸ்தவ யூத சமுதாயத்துக்கு மத்தியில நாங்க என்ன செஞ்சிட்டோம், பகைமையை உருவாக்கி விட்டோம். அவர்களுக்கு மத்தியில் அது இருக்கிறது. சகோதரர்களே, வெளிப்படையில எங்களுக்கு தெரியாட்டியும் கூட அல்லாஹ் சொன்னதை நாம் உண்மை என்று என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப தஜ்ஜால் வருகை தந்தா நபி என்ன சொன்னாங்க, ஒரு பக்கத்துல சொர்க்கத்தை காட்டுவான், இன்னொரு பக்கத்துல என்ன செய்வான், உங்களுக்கு நரகத்தை காட்டுவான். அவன் நரகம் என்று சொல்வதில் நபி சொன்னாங்க தைரியமா பாயுங்க, நெருப்புண்டு காட்டுவோம், அதுல நீங்க தைரியமா பாயுங்க, அது நெருப்பு இல்லாது, அது கண்ணுக்கு அந்தமா என்ன செய்து காட்சி அளிக்கின்றது. அப்ப எனவே இந்த யூத கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கும் போது சமயத்தில் அவர்கள் ஒற்றுமையா இருப்பது போன்று என்ன செய்யும், காட்சி அளிக்கும். ஆனால் அல்லாஹ் சான்று பகர்கின்றான் என்ன, இல்ல, அவங்களுக்கு இடையில பல கோளாறு இருக்கிறது, பல குழப்பங்கள் இருக்கின்றது, பல பகைமைகள் இருக்கின்றது. எனவே எது வரைக்கும் இப்ப சமயத்தில் நாங்க நினைக்கலாம் இது அந்த காலத்தில் உள்ள யூதர்கள்ட்ட அப்படி இருந்து இன்றைக்கு என்ன செய்யலாம், அவங்க ரொம்ப ஒத்துமையா இருக்கலாம் சொல்லி இல்லை. அல்லாஹ் பாருங்க என்ன சொல்றான், இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் இந்த நிலை என்றான். அவர்களுக்கு மத்தியில் பகைமை குரோதம் என்பது கொஞ்ச காலத்துக்குரியதல்ல, அது கியாமத்து நாள் வரைக்கும் உள்ளது. வாழ்க்கைனா பைனஹுமுல் அதாவத் வல் பகவா இலா யௌமில் கியாமா. இன்னும் சொல்கிறான் சகோதரர்களே, குல்லமா ஔகது நாரன் லில் ஹர்பி அத்ஃபஹா அல்லாஹ், அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டுகின்ற போதெல்லாம் அல்லாஹ் அதை அணைத்து விடுகின்றான். இது பெரிய அடி யூதர்களுக்கு. அவங்க உலகத்தில் எப்படித்தான் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கங்கணம் கட்டினாலும் அவர்களுடைய முயற்சி கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகத்தான் போகுது. அல்லாஹ் என்ன செய்ய போகின்றான், அதை அணைக்கத்தான் போகின்றான். அல்லாஹ் சொல்றான், குல்லமா ஆராது, அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் யுத்த நெருப்பை, ஒரு குழப்பத்தை உலகத்தில் உருவாக்கி விடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் அதை நூத்து விடுகின்றான். உண்மையிலே சகோதரர்களே, அல்லாஹ் இப்படி எங்களுக்கு பின்னிலையில நின்று அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை முறியடிப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், நிம்மதியாகிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா எத்தனையோ குழப்பங்கள் வெடிச்சிருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள. அந்த அளவுக்கு அவர்கள் என்ன சூழ்ச்சிகள் செய்வார்கள். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவைகளை முறியடிக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பூமியில் குழப்பம் செய்கிறார்கள். இது யூதர்களுடைய ஒரு பண்பு சகோதரர்களே, பூமியில் குழப்பம் செய்வது என்பது அவர்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் உறுதி செய்கின்றான். பூமியில் என்ன செய்கிறார்கள். எனவே யாரெல்லாம் பூமியில் குழப்பங்களை விளைவிப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ஸிதீன், யாரெல்லாம் குழப்பவாதிகளோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். இப்ப குழப்பம் என்று சொன்னதோட எங்கட கண்ணுக்கு இல்லாட்டி எங்கட சிந்தனைக்கு முதல்ல வர்றது என்ன, ஒரு பம்ச வச்சிட்டாருன்னு வைங்க, குழப்பத்தை உண்டாக்கிட்டாரு. எங்கேயாவது நாலு பேரை சண்டைக்கு மூட்டி விட்டாருன்னு வைங்க, குழப்பத்தை உண்டாக்கிட்டாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல நாலு ஊடு உடைச்சு போட்டாருன்னு வைங்க, இப்ப என்ன செய்வோம் நாங்க, பாத்தீங்களா, பெரிய குழப்பத்தை உண்டாக்கி போட்டாருன்னு சொல்ல. சகோதரர்களே, தஃப்ஸீர்ல உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், யாரெல்லாம் பாவங்களை சமுதாயத்தில் உருவாக்கி விடுகின்றார்களோ, பாவங்களை சமுதாயத்தில் உருவாக்கி விடுகின்றார்களோ, அப்ப பாவங்கள் என்பது அல்லாவுக்கு மாற்றமானது, அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமானது. யாரெல்லாம் பாவங்களை சமுதாயத்தில் உருவாக்கி விடுவார்களோ அவர்கள் குழப்பக்காரர்கள். எனவே எங்களுடைய கையால் என்ன செஞ்சிடக்கூடாது, மனிதர்களுக்கு பாவங்களை உருவாக்கி கூடக்கூடிய சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். எனவே சகோதரர்களே, ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா யூதர்களுடைய ஒரு கருத்தை சொன்னான். என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, பஹில் தனத்தில் இருக்கிறது என்று ஒரு வசை மொழியை அவர்கள் சொன்னார்கள். அல்ல, அவர்களுடைய கைதான் கட்டப்பட்டிருக்கிறது, அவர்கள்தான் பஹிலர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு இதன் மூலமாக அவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா, இல்லை, அல்லாஹ் விசாலமான கொடை கொண்டவன், அவனுடைய இரு கரங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விரிக்கப்பட்டிருக்கிறது, தான் விரும்பியவாறு என்ன செய்கின்றான், அவன் செலவு செய்கின்றான். பிறகு அல்லாஹு தஆலா உங்கள் மீது இறக்கி வைத்த இந்த வேதம், நபியே உங்களுக்கு நாம் இறக்கிய இந்த வேதம் அவர்களிடத்தில் குஃபுரையும் அட்டூழியத்தையும் கூட்டிவிட்டது. அவன் நம்ம சொன்ன மாதிரி வேதம் நம்மிடத்தில் என்ன செய்யணும், நேர் வழியை கூட்டணும், ஆனா இதுக்கு மாறாக அட்டூழியத்தை அதிகரிக்க செய்யும் என்று சொன்னால் அது ஒரு படு மோசமான நிலை. பிறகு அல்லாஹு தஆலா இந்த யூதர்களுக்கு மத்தியில் என்ன செய்கின்றான், குழப்பத்தை, அவர்களுக்கு மத்தியில் கோபத்தை, அவர்களுக்கு மத்தியில் பகைமையை அல்லாஹ் உருவாக்கிவிட்டான். கியாமத்தினால் வரைக்கும் இந்த நிலைமை நீடித்திருக்கும். அவர்கள் பூமியில் குழப்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பவர்கள், குழப்பவாதிகளை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அவர்களை எச்சரிக்கை விடுத்தான். சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹு தஆலா அவர்களை எச்சரிக்கை விடுத்தும் கூட, இவ்வளவு பெரிய கடுமையான எச்சரிக்கை விடுத்தும் கூட, பாருங்க அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு விசாலமானது, அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு விசாலமானது, இவ்வளவு பெரிய பயங்கரமான கொடூரமான பாவங்களை செய்தவர்களை கூட அல்லாஹு தஆலா நீங்க திருந்தி நேர்வழிக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். திருந்தி நேர்வழிக்கு என்ன செய்யுங்க, வாங்கன்னு கூப்பிடுறான். இப்ப யூத சமுதாயத்தில் உள்ள எல்லோருமே இந்த வார்த்தையை சொன்னார்களா, அதாவது அல்லாஹ்வுடைய கரம் கட்டப்பட்டிருக்கிறது, அவன் பஹிலன் என்று எல்லோரும் சொன்னார்களா என்றால், சகோதரர்களை, எல்லோரும் சொல்லல. உண்மையில் இது ஒரு சிலர்களுடைய கூற்றுதான். ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், யூதர்கள் சொன்னார்கள் என்று சொல்கின்றான். அப்படி என்றால் என்ன, அப்ப அல்லாஹு தஆலா நேர்மையை கடைபிடிக்கவில்லையா என்றால், இல்லை சகோதரர்களே, ஒரு சிலர்கள் சொன்னாலும் கூட ஏனையவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். ஏனையவர்கள் என்ன செய்தார்கள், அங்கீகரித்தார்கள். அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், பாவத்தை ஒருவர் அங்கீகரித்தால் அவனும் அந்த பாவத்தை செய்த குற்றத்துக்கு ஆளாகுவான். ஒரு பாவம் நடக்குது, நீங்க அங்கீகரிச்சீங்கன்னு வைங்க, பார்த்துட்டு சும்மா சிரிச்சு போட்டு மஷாலா குட் கோ ஃபார்வர்ட்னு சொல்லி என்ன அவருக்கு வாழ்த்து சொல்லி போட்டு போனீங்கன்னு வைங்க, நீங்களும் என்ன அந்த பாவத்துக்கு ஆளாகுவீர்கள். விளங்கிச்சா? அப்ப எனவே பாவத்தை தடுக்க வேண்டும், தடுக்காவிட்டால் நீங்களும் குற்றவாளி. உண்மையில் யூதர்கள் எல்லோருமே இதை சொன்னதாக தஃப்ஸீர் உலமாக்கள் சொல்லல, ஒரு சிலர்கள் தான் இந்த கருத்தை சொன்னார்கள். ஆனால் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தை அல்லாஹ் ஏன் சாடினான் தெரியுமா, அந்த சமுதாயத்தில் எல்லோரும் இதை அங்கீகரித்திருந்தார்கள். இதுக்கு எதிராக பேசல, அவங்க நீ சொல்றது பிழை, இப்படி சொல்லக்கூடாது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பேசல, இதை அங்கீகரித்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை சாடினான். இருந்தாலும் கூட பாருங்கள் சகோதரர்கள், அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா வலவ் அன்ன அஹ்லல் கிதாபி ஆமனு வத்தகவு, இந்த வேதக்காரர்கள் ஈமான் கொண்டு அல்லாவை அஞ்சு நடந்தால், அல்லாஹ் சொல்றான், இவ்வளவெல்லாம் பாவமும் பயங்கரமான பாவங்களை செய்து பிறகும் கூட நீங்க ஈமான் கொண்டு அல்லாவை அஞ்சு நடப்பீங்கன்னு சொன்னா, ஈமான் உள்ளத்தில் உள்ளது, தக்குவா செயல் என்ன செய்யணும், வெளிப்படணும், அல்லாவுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது, அல்லாஹ் விளக்கியதை தவிர்ந்து வாழ்வது. அப்ப இதை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்க என்று அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் மன்னித்து விடுவோம். அட, இவ்வளவெல்லாம் செஞ்ச பிறகும் கூட அவர்களை சாவமிட்டும் கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான் பாருங்கள், சுபஹானல்லாஹ், அவர்களை அழைக்கின்றான். இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள், இவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்று அவர்கள் தக்வாவோடு நடந்தால், லகஃபர்னா அன்ஹும் சய்யிஆத்திஹிம், அவர்களுக்கு நாம் பாவம் மன்னிப்பை வழங்குவோம், வல அத்கல்நாஹும் ஜன்னாத்தின் நஈம், இன்பம் நிறைந்த சுவனத்தில் அவர்களை நுழைவிக்க செய்வோம். சகோதரர்களை, எவ்வளவு பெரிய பாவம் செய்த மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தௌபாட வாசல் என்ன திறந்திருக்கிறது. அப்ப 100 கொலை செய்த மனிதனுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும், உலகத்தில் பெரிய பஞ்சமா பாதங்கள்லாம் செய்தவர்கள்லாம் தெரியும், விளங்கிச்சா, அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால், திருந்தி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்திருப்பான். இப்ப பாருங்க, யூதர்களை அல்லாஹ் சாபமிட்டு சபித்து அவர்கள் மீது வசனத்தை இறக்கினான். பிறகு அடுத்த வசனம் என்ன சொல்லுது, யூதர்களே நீங்க ஈமான் கொண்டு தக்வாவுல மாறுவீங்க என்று சொன்னா நாங்க உங்களோட பாவத்தை மன்னிச்சிருவோம், இதுக்கு முன்னால நடந்ததெல்லாம் என்ன செஞ்சிருவோம், நாங்க பொறுப்படுத்த மாட்டோம். சுபஹானல்லாஹ். சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றான், நீங்கள் இப்படி நடந்தால் நாம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை சூனத்தில் நாம் குடியிருத்தாட்ட செய்வோம். இன்னும் சொல்கிறான் பாருங்கள், வலவ் அன்னஹும் அகாமு தௌராத் வல் இன்ஜீல், தௌராத் இன்ஜீல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள், இந்த வேதங்களை அவர்கள் நிலைநிறுத்துவார்களானால், அதாவது நடைமுறைப்படுத்துவார்களானால், வெறுமனே நம்பிக்கை மாத்திரம் அல்ல, அது செயல் என்ன செய்யணும் வரணும், அவர்கள் நடைமுறைப்படுத்தினால். இன்னும் சொல்கிறான், வமா உன் சில இலைஹிம் மிர் ரப்பிஹிம், இன்னும் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்திலிருந்து இறக்கப்பட்டது. மூன்றாவது அல்லாஹ் எதை சொல்கின்றான், குர்ஆனை சொல்கின்றான், தௌராத் இன்ஜீல், பிறகு உம்முடைய இறைவனிடத்திலிருந்து இறக்கப்பட்டதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களானால், சகோதரர்களை பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான், லஅஹது மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், மேலிருந்தும் கீழிருந்தும் அவர்கள் சாப்பிடுவார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுலதான் உலமாக்கள் சொல்றாங்க, எப்பயும் நினைக்காதீங்க நீங்க மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கதாரியாக வாழ்ந்தா எல்லாம் மறுமை வாக்கியம் தான் நினைக்காதீங்க. இல்ல, அல்லாஹ் துனியாலே உங்களை செழிப்பாக்குவான், துனியாலே அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை செழிப்பாக்குவான். பாருங்க, அல்லாஹ் யூதர்களுக்கு என்ன வாக்களிக்கின்றான், வலவ் அன்னஹும் அகாமு தௌராத் வல் இன்ஜீல் வமா உன்சில இலைஹிம் மிர் ரப்பிஹிம், தௌராத் இன்ஜீல் இன்னும் உமக்கு இறக்கப்பட்டது. உண்மையில் சகோதரர்களை, ஒரு மனிதன் தௌராத் இன்ஜீலை சரியான முறையில் பின்பற்றினால் அது இஸ்லாத்தின் பக்கம் அவனை கொண்டு வந்து சேர்த்து விடும், இஸ்லாத்தின் பக்கம் என்ன செஞ்சிடும், அவனை கொண்டு வந்து சேர்த்துடும். ஆனால் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க நடைமுறைப்படுத்தினீங்க என்று சொன்னா, இதை வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துவீங்க என்று சொன்னா, லஅகலு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், மேலிருந்தும் கீழிருந்தும் சாப்பிட்டிருப்பார்கள். அப்ப இதுல உலமாக்கள் சொல்றாங்க, மேலிருந்து சாப்பிடுற என்ன, அல்லாஹ் வானத்திலிருந்து மழை பொழிவிப்பான், உங்களுக்கு அதன் மூலமாக பூமியில் என்ன செய்யும், புட்பூண்டுகள் முளைக்கும், ரிஸ்க் மேலிருந்தும் கீழிருந்தும் என்ன செய்யும், உங்களுக்கு வரும். சில உலமாக்கள் சொல்றாங்க, என்ன மேலிருந்து சொன்னால் மரங்களிலிருந்து வரக்கூடியது, மேலே தானே இருக்கிறது, கீழிருந்து வர்றது பூமியிலிருந்து முளைக்கக்கூடியது, மேலாலும் கீழாலும் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ரிஸ்க் அளிப்பான். எனவே மார்க்கத்தை நீங்க நடைமுறைப்படுத்துவது அது மறுமை பயன் மட்டும் என்று நினைக்காதீர்கள். அதனாலதான் நாங்க பயான்கள்ல வந்து எப்பயுமே ஆகிரத்துடைய பயனை மட்டும் சொல்றது வந்து அறிவுடைமை அல்ல, ஆகிரத்துடைய பயனை சொல்றதோட துனியால கிடைக்கிற லாபங்களையும் என்ன செய்யணும், கிடைக்கணும். துனியாலையும் எல்லாம் என்ன செய்வான், இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு பாக்கியம் அளிப்பான். அப்ப உலக பாக்கியங்களை ஆர்வப்படுத்துவது வந்து தப்பு கிடையாது, ஆனா வெறுமனே செய்யற அமல்ல அதுவே நோக்கமாக இருந்துடக்கூடாது. வெறுமனே உலகாயுத நோக்கம் மட்டும்தான் ஒருவருடைய நோக்கமாக இருந்தால், இப்ப எங்களுக்கு தெரியும் நீங்க இந்த நன்மையை செஞ்சீங்கன்னா உங்களோட பாவங்கள்லாம் அல்லாஹ் உங்களை மன்னித்து என்ன செய்வான், உங்களை பரிசுத்தப்படுத்துவான், உங்களுக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணம் அளிப்பான். ஒருவர் செய்யறார் இஸ்திக்பார் செய்யறார், எதுக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணம், சம்திங் கூடணும், டெய்லி அக்கௌண்ட்ல என்ன செய்யணும், வந்து சேரோட நோக்கம் என்ன, இஸ்திக்பார் நோக்கம் என்ன, என்ன இஸ்திக்பார் செய்தால் உங்களுக்கு பொருளாதார உதவி வழங்க வேண்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா. அப்ப இஸ்திக்பார் இவர் செய்யறாரு எதுக்காக வேண்டி, பணக்காரன் அவரதுக்காக வேண்டி, தப்பு கிடையாது, ஏன் நல்லா வாக்களித்ததுதான். ஆனா வெறுமனே துனியா மட்டும்தான் என்ன செய்யாது, நோக்கமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், மறுமையும் என்ன செய்யணும் எங்களுடைய. ஆனா உலக லாபத்தை நாம் எதிர்பார்ப்பது வந்து தப்பு கிடையாது. இப்ராஹிம் நபி எவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ் அவரை பத்தியே குர்ஆன் சொல்றான், ஆதைனா அஜ்ரஹு ஃபித் துன்யா, உலகத்திலேயே அவருடைய கூலியை நாம் வழங்கினோம் அல்லாஹ் சொல்றான், யாருக்கு, இப்ராஹிம் நபிக்கு. எனவே அல்லாஹு தஆலா உலகத்திலும் பாக்கியம் வழங்குவான், நினைக்காதீங்க ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு மார்க்கத்துக்கு மறுமை பாக்கியம் மட்டும்தான் என்பது கிடையாது. துனியாலையும் அல்லாஹ் என்ன செய்வான், பாக்கியம் அளிப்பான். யூதர்களுக்கே அல்லாஹ் இப்படி சொல்றான், சும்மா பாருங்க, இப்ப சொல்லப்பட்டது யாருக்கு, தௌராத்த இஞ்சியில குர்ஆன நீங்க நடைமுறைப்படுத்தினீர்களானால் உங்களுக்கு என்ன செய்யப்படும், உங்களுக்கு வந்து மேலாலும் கீழாலும் ரிஸ்க் அளிக்கப்படும் எல்லாம் சொல்றான். அப்ப யூதர்களுக்கு இப்படி வாக்களிச்சிருந்தா மூமின்களாக எங்களுக்கு எவ்வளவு பெரிய வாக்கியம் கிடைக்குமா இருக்கும் சகோதரர்களே. அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் கவனிக்கத்தக்கது பாருங்க, அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் என்ன சொல்றான், மின்ஹும் உம்மத்தும் முக்தசிதா, மின்ஹும் உம்மத்தும் முக்தசிதா, அவர்களில் நடுநிலையாக நடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினர் இருந்தார்கள். அப்ப யூதர்கள் மோசமானவர்கள் என்று வர்ணித்து அல்லாஹ் நேர்மையை கடைபிடிக்கிறான். எப்போதுமே ஒரு சமுதாயத்தை சாடும் போது மொத்த சமுதாயத்தையும் சாடக்கூடாது. மொத்த சமுதாயத்தையும் சாடுவது சகோதரர்களே ரெண்டு விதத்தில் தவறை உண்டாக்குமா. உதாரணமாக ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு தப்பு செஞ்சாருன்னு வைங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, அந்த குடும்ப காரணங்களே அப்படித்தான், அந்த குடும்ப காரணமே என்ன அப்படித்தான், ஒரு ஊர்ல உள்ளவங்களுக்கு என்ன அந்த ஊர் தெரியாதா, அவங்க எல்லாரும் அப்படித்தான், அந்த ஊரு காரணமே என்ன அப்படித்தான், அந்த பிரதேச காரணமே அப்படித்தான். சுபஹானல்லாஹ் சகோதரர்களே, இப்படி பேசினால் ரெண்டு தவறு செய்யறமாங்க. ஒன்று போய் சொல்றோம், ஏன் எல்லாரும் அப்படி இல்லையே, எல்லாரும் என்ன செய்யறோம், எல்லாருக்கும் அப்படி இல்ல, அப்ப நம்ம போய் சொல்கிறோம் ஒன்று. ரெண்டாவது என்ன, ரெண்டாவது பாவம் என்ன, அந்த ஊர்ல உள்ள நல்லவர்களுக்கு நாம் அநியாயம் செய்கிறோம், அந்த நல்லவர்களை சாடுவதன் மூலமாக என்ன செய்கிறோம், அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்கிறோம். அப்ப எனவே யாராவது ஒருவர் தவறு செய்கின்ற போது யார் தவறு செய்தாரோ அவரை தான் நாங்கள் குற்றவாளியாக்கணும். அந்த ஊர் மக்கள் எல்லோரையும், அந்த நாட்டு மக்கள் எல்லோரையும், அந்த குடும்பத்தவர்கள் எல்லோரையும் அப்படின்னு பேசணும் என்று சொன்னா என்ன அது வந்து இந்த மாதிரி அநியாயத்தை செஞ்சிடும். இப்ப பாருங்க அல்லாஹு தஆலா இவ்வளவு யூத கிறிஸ்தவர்களுடைய படுமோசமான கொள்கைகளை சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹ், மின்ஹும் உம்மத்தும் முக்தசிதா, அவர்களில் நடுநிலையான ஒரு சமுதாயத்தவர்களும் இருந்தார்கள். ஏவலை எடுத்து நடந்தார்கள், விளக்கலை தவிர்ந்து நடந்தார்கள், ஏவலை எடுத்து நடந்தார்கள், விளக்களை தவிர்ந்து நடந்தார்கள். ஆனால் பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், வகசீரும் மின்ஹும் சாஅமா யஅமலூன், ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் மோசமானவர்கள் தான். அப்ப அதிகமானவர்களுடைய நிலைமை என்ன, மோசம்தான். அப்ப அதிகம் மோசம் என்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் மோசம் சொல்றல, கொஞ்சம் பேர் என்ன நல்லவங்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள். சகோதரர்களே, யூத சமுதாயத்தவர்களை நீங்க பாருங்க, அல்லாஹ் ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கிறான், ஒரு சாரார் நடுநிலையாக நடப்பவர்கள், மறுசாரார் படுமோசமானவர்கள். இஸ்லாமிய சமுதாயத்தவர்களாக எங்களை எத்தனை கூட்டமா பிரிக்கப்பட்டிருக்குது, எங்களை எத்தனை கூட்டமாக பிரிக்கப்பட்டிருக்குது, 73 என்றது அந்த ஹதீஸ்ல யூதர்களும் 70 கூட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 73 கூட்டம் வார அந்த ஹதீஸ்ல யூத சமுதாயத்தை நபி அவங்க 71 கூட்டமா சொன்னாங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தை 72 கூட்டமா சொன்னாங்க, முஸ்லீம் சமுதாயத்தை 73 கூட்டமா சொன்னாங்க. அது வேற. இப்ப இங்க அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல யூத சமுதாயத்தை ரெண்டா பிரிச்சு காட்டுறான், உம்மத்து முக்தசிதா, நடுநிலையாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம், கசீரும் மின்ஹும் ஃபாசிகூன், என்ன அதிகமானவர்கள் என்ன மோசமானவர்கள். ஆனா அல்லாஹு தஆலா எங்களை பிரிக்கும் போது என்ன செய்கின்றான், வஔரஸ்னல் கௌமல்லதீன கானூ, வேறொரு ஆயத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் பத்தி அல்லாஹு தஆலா சொல்லும் போது அந்த ஆயத்தில் ஃபமின்ஹும் வாலிமுன் லினஃப்ஸி, ஃபமின்ஹும் வாலிமுன் லினஃப்ஸி, இல்லைங்களா, அவர்களில் தங்களுக்கு அநியாயம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள், வமின்ஹும் முக்தசித், நடுநிலையாக நடப்பவர்கள் இருக்கிறார்கள், வமின்ஹும் சாபிகும் பில் ஹைராத், நன்மையின் பக்கம் விரைந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த மூணாவது பகுதி இருக்கிறதே, நன்மையின் பக்கம் வேகமாக விரைந்து செல்பவர்கள் இங்க யூத சமுதாயத்தில் சொல்லல, அவர்கள் ரெண்டை தான் சொன்னான், ஒன்று மோசம், அடுத்தது என்ன நடுநிலை. இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறான், என்ன சொன்னான், மூணாக பிரித்தான், ஒரு சாரார் வாலிமுல்லி நப்சி, தங்களுக்கு அநியாயம் செய்பவர்கள், மறுசாரார் இரண்டாவது சாரார் முக்தசிதா, நடுநிலையாக நடப்பவர்கள், அவங்க கொஞ்சமா நன்மையை செய்வாங்க, அதிகமா நன்மையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு சாரார் பாவத்திலே மூழ்கி இருப்பவர்கள், மறுசாரார் நன்மை செய்பவர்கள் தான், ஆனா நன்மையில என்ன கொஞ்சம் விக்கி விக்கி தான் போவாங்க. ஆனால் மூணாவது சாரெல்லாம் சொல்றான், ஒமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையின் பக்கம் விரைந்து செல்பவர்கள். சகோதரர்களை, யூத சமுதாயத்தில் நன்மையின் பக்கம் விரைந்து செல்பவர்கள் இருக்கல்லையா, இருக்கல்லையா, இவங்களுக்கு அப்துல்லா இப்னு ஸலாம் ரழியல்லாஹு அன்ஹு, யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான். அப்ப நன்மையின் பக்கம் விரைந்து வந்தவரா இல்லையா? அவரு நன்மையின் பக்கம் விரைந்து வந்தவர். ஆனால் ஏன் அல்லாஹ் மூணாவது ஒரு சாரார் அவர்கள் சொல்ல என்றால், அதாவது விரல் விட்டு என்ன கூடிய ஒரு ரெண்டு பேர் தான். எப்பையும் தான் சொல்லுவாங்க அரபுல ஒரு பழமொழி, அந்நாதிர் கல்மதுவாங்க, எது கொஞ்சமோ அது இல்லாத மாதிரி தான். எது கொஞ்சமோ அது என்ன, அது இல்லாத மாதிரி. அதுக்கு சட்டம் இல்ல, சட்டம் எதுக்கு, கூட இருந்தா தான் சட்டம், விளங்குச்சா? அப்ப எனவே ஓரிருவர் அந்த சமுதாயத்தில் நன்மையின் பக்கம் விரைந்து செல்பவராக இருந்தார்கள் என்பதற்காக மூன்றாம் ஒரு சாரார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு கூட்டம் இருக்கல. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்ல, நன்மையின் பக்கம் வேகமாக விரைந்து செல்லக்கூடிய ஒரு சாராரும் என்ன செய்கின்றார்கள், இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களை, இந்த வசனத்தை நாம் மீண்டும் மீண்டும் பல முறைகள் ஓதி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா பல்வேறு நல்லறங்களை எங்களுக்கு ஆர்வப்படுத்துகின்றான், பல்வேறு நல்லறங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆர்வப்படுத்துகின்றான். நன்மையின் பக்கம் விரைந்து செல்லும் சமுதாயமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்கின்றான். இந்த யூத கிறிஸ்தவர்களிடம் இருந்த அந்த குணம் எங்களிடம் வந்துவிடக் கூடாது. அவர்கள் அல்லாவை மோசமாக பேசியது போன்று நாமும் பேசிவிடக் கூடாது. சமயத்தில் சகோதரர்களே, அனர்த்தங்கள் ஆபத்துக்கள் நடக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியாயிரும். இப்ப எங்களுக்கு தெரியும், இலங்கையில எமது நாட்டில் ஒரு பள்ளிவாசல் அந்த சூட் சம்பவம் நடந்த போது ஒருவர் சொன்னதாக தகவல் கிடைத்தது, அல்லாவுக்கு கண் இல்லையா, எங்க பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு முஸ்லீம் பேசினாராம். இல்லைங்கச்சா? அப்ப பாருங்க, அனர்த்தங்கள் வரும்போது ஆபத்துக்கள் வரும்போது ஈமானுடைய நிலைமை என்ன செய்யுது, மோசமா மாறுது. அல்லாவுக்கு கண் இல்லையா, எங்க பாருங்க, அல்லாவுக்கு கண் இருக்குதா இல்லையா இவருக்கு தெரியாதா, அல்லாஹ் பார்க்கிறான்ன்றது தெரியாதா? அப்ப எனவே மோசமான வார்த்தைகளை யூதர்கள் பேசியது போன்று ஆபத்தான நிலைகளில் என்ன நம் சமுதாயத்தவர்களும் பேசிவிடுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை பொறுக்க வேண்டும். நாம் அப்படி பேசுபவர்களாக எம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் இருந்து படிப்பினை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. சகோதரர்களே, 63, 64, 65, 66 வசனங்கள் இப்போது இங்கு விளக்கத்துக்கு எடுக்கப்பட்டது. இந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா எதை சொல்கிறான் என்பதை சுருக்கமாக நாங்கள் விளங்கி எடுத்து அதை மனதில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த விளக்கங்களோடு நீங்க அந்த ஆயத்தினுடைய கருத்தை மீண்டும் ஒரு முறை என்ன பல முறைகள் வாசித்து பாருங்கள். அப்போது என்ன செய்யும், உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த தகவல்கள் எங்களுக்கு தெரிய வரும். இதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக விளக்கியிருக்கின்றான். எவ்வளவு படு மோசமான மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் உண்மையில் திருந்தினால் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான், மன்னிப்பளிப்பான். மறுமை வாக்கிய மாத்திரமல்ல, உலக பாக்கியத்தை என்ன செய்வான், தருவதாக வாக்களித்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி அதன்படி வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு நல்லருள் பாரிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.